தேவிகளுத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌதம் வடகத்ரயம் பதைவம் திருதீக்ரமம் மண்டலம் வேதாந்தியஷ்டசதுஷ்டஷ்டி நவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாதிரி மந்திரராஜசகிதம் வந்தே குரோர் மண்டலம். சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் மாணிக்கமௌளிப் புரத்தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகி மாதீனவட்சோருகாம் பாணிவ்யாமலிபூர்ணரத்னகடகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடசரத்னசரணாம் த்யாயே பராமம்பிகாம். திரக்ஷரீ திவ்யகந்தாட்யா சிந்தூரதிலகாஞ்சிதா உமாசைலேந்திரதனயா கௌரி கந்தர்வதேவிதா விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா வரதா வாகதீஸ்வரீ தியானகம்யா பரிச்சேத்யா ஞானதா ஞான விக்ரஹா. இதற்கு முன்னால திரிபுரா திரிஜகத்வந்தியா திரிமூர்த்தி சேஷேஸ்வரி என்கிற நாமாக்களை பார்த்தோம். அதற்கு பின்னால் அடுத்த நாம திரேக்ஷரி. திரேக்ஷரிங்கிற நாம பாலாமந்திரத்தை குறிக்கிறது. பாலாமந்திரம்ங்கிறது அம்பாளுடைய உபாசனையில முதல் படிகட்டு. இங்கிருந்து ஆரம்பிச்சு எல்லா மந்திரங்களுக்கும் பீஜ ரூபமாக இருக்கக்கூடியது. ஒரு விதைய போட்டா அந்த விதையானது எப்படி மகாவிருஷமாக ஆறுதோ அதே விதமாக இந்த பாலா மந்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு பஞ்சதசி ஷோடசி பர மற்ற பரங்கற்றக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி மிக உயர்ந்ததான பீஜ ரூபமா இருக்கக்கூடியதான் இந்த பாலாருடைய ஸ்வரூபத்தை சொல்லி அதற்கு பிறகு அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான மந்திரம் திவ்ய கந்தாட்யா சிந்தூர தில கஞ்சிதா. திவ்ய கந்தாட்யா இது 631வது நாம, 30 நாம இருக்கு இந்த கலையில, 31வது நாம. திவ்ய கந்தாட்யா அப்படி திவ்ய கந்தம், கந்தம்னா வாசனை, திவ்யமான வாசனை. சாதாரணமாக நம்ம இதையும் ரொம்ப நல்ல நறுமணமா இருந்தா என்ன சொல்றோம், திவ்யமா இருந்தது அப்படிங்கிறோம். திவ்யமான லோகத்துல இல்லாதாக அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் நமக்கு. இங்க என்ன திவ்யம்னா திவிபவா திவ்யா, தேவலோகத்துல இருக்கக்கூடியதான கந்தங்கள். இந்தூர்ல இருக்கிறத விட தேவலோகத்துல நந்தன விருட்சத்துல நந்தன வனத்துல கல்ப விருட்சங்கள் இப்படிப்பட்டதான பாரிஜாதங்கள் இப்படி மரங்கள்லாம் இருக்கு. அங்க இருக்கக்கூடியதான புஷ்பங்களுடைய வாசனை இருக்க அது எப்பொழுதும் இருக்கும். இந்தூர்ல வாசனை கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் புஷ்பம் அது வாடி போனதுமே வாசனையும் போயிடுறது. ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லையா, அந்த வாசனைகள்லாம் அப்படியே இருக்கும், புஷ்பமும் வாடாது, வாசனை அப்படியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரதீதி. இந்தூர்லயும் சிலது இருக்க பார்த்தல, சில புஷ்பங்கள் அது வாடினாலும் வாசனை இருக்குங்கிற அப்படின்னு சில புஷ்பங்களை சொல்ற. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு கொதிக்க வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்க. அப்ப விவகாரம் என்ன, அவைகள் அது வாடின போதிலும் அதனுடைய வாசனைக்கே ஒரு விதமான ஒரு அழிவும் இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கு. அதே போலயே தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான நந்தன வனத்தினுடைய புஷ்பங்கள் சர்வதா சர்வ காலமும் வாசனையோடு இருக்கும். அப்படிப்பட்டதான நல்ல வாசனையோடு அம்பாள் இருக்கலாம். திவிபவா திவ்யா தேவாதயா சேதன அச்சேதனாத்மக பதார்த்த சமூகா, அங்க இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் தேவதைகள் தேசாங்கந்தை, இங்கு கந்தம்னா சம்பந்தம்னு அர்த்தம். அவளர் சூழ்ந்தவள் ஆட்சியா பரிபூர்ணா. ஒரு ராஜா இருக்கார் இந்த ஊர்ல, அந்த ராஜாவுக்கு என்னாச்சு, எல்லா விதமான சம்பந்தங்களும் இருக்கு, நல்லவர்கள் நல்ல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சேர்றது. இந்த ஊர் ராஜாவே இப்படி இருக்குமே ஆனால் அம்பாளுக்கு சொல்லணுமா, நது ராஜா தெரிவ பௌமை பராத்தை, இந்த பூமியில் இருக்கிற பதார்த்தத்தோட சம்பந்தம் மட்டும் இல்லாமல் தேவலோகத்திலையும் மற்ற லோகங்களையும் இருக்கக்கூடியதான உயர்ந்ததான பதார்த்தங்கள் எதேது உண்டோ அத்தனையுடன் சம்பந்தப்பட்டவள். முதல்ல அர்த்தம் சொன்னோம். இரண்டாவது திவ்ய கந்தா ஹரிச்சந்தனாதி பரிமளோவா தேன ஆட்யா. திவ்ய கந்தம் ஹரிச்சந்தனம், எப்பவுமே சந்தனம்னு சொல்லப்படாது, ஹரிச்சந்தனம்னு சொல்லணும். சந்தனத்துக்கே ஹரியோட சேர்ந்தான் ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்லும்போது ஹரிச்சந்தனம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சாதாரண சந்தனத்துக்கு ரத்த சந்தனம்னு பேர். ரத்த சந்தனம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து என்ன, அது வந்து கோலம் போடுறதுக்கு அவைகளுக்கு உபயோகப்படக்கூடியது. சரீரத்துல ஏதாவது வியாதி வந்தா அந்த வியாதியை இழுக்கிறதுக்கு சந்தனம். இது வந்து என்ன, பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்குன்னே வந்தது ஹரிச்சந்தனம். ஆகையால் அந்த ஹரிச்சந்தனத்துடைய வாசனை மாதிரி ஹரிச்சந்தனாதி பரிமள கஸ்தூரி கோரோஜனம் இவைகள்லாம் சேர்ந்து அஷ்டகந்தங்கள்னு பேரு. இவைகள்லாம் சேர்த்து வச்சு அம்பாளுக்கு பண்றது, மற்ற தேவதைகளுக்கு சமர்ப்பணம் பண்றது, சந்தனத்தை அரைச்சு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுங்கிறது ஒரு பிரக்கிரியை. தினந்தோறும் ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே அரைக்க அரைக்கணும். அப்படி ஒரு பிரக்கிரியை இருந்தது. எல்லோரும் அரைச்சுதான் சந்தனத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது. இப்ப என்ன பண்றாரு, எங்க பார்த்தாலும் அப்படி பவுடரா பண்ணி அதை பண்ணிட்டு இருக்க, அதாவது பண்றோமோன்னு ஒரு சந்தோஷப்பட வேண்டியதான காலமா வந்துருச்சு. ஆனா கிராமாந்திரத்தை என்னைக்கு பார்த்தேன்னா ஒவ்வொருத்தராத்திலையும் ஆவாவா கைப்பட அதை அரைச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவ. அது தந்திரத்தை சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்க. அதுக்கு அது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு விதமான வியாதியும் பரவாம இருக்கிறதுக்கு அது பண்ணணுமா, அந்த சந்தனத்தை அரைக்கிறதுங்கிறதுக்கு அது ஒரு பிரக்கிரியை இருக்கு. இந்த அமிகல் இது தொகையில அரைக்கிற பாருங்க, அப்படி அரைக்கப்படாது, அதுக்கு ஒரு வழி இருக்கு விவகாரம் முழுக்க. அப்படி அத வந்து எப்படின்னா ரவுண்ட் ரவுண்ட் அரைக்கிறது, அதெல்லாம் பண்ணப்படாது. ஒரு மூலைக்குமே மறுபடியும் அர்த்தச்சந்திரமா வந்து மறுபடியும் மறுபடியும் அர்த்தச்சந்திரமா வந்து அப்படி பண்ணணும், அதுக்கு வேற அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இப்படி பண்றதுன்னு வச்சுருந்த பழைய காலத்துல அப்படி அந்த ஹரிச்சந்தனம் கோரோஜனம் குங்கும்பூ புனுகு இவைகள்லாம் அதோட சேர்த்து அப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த தேன ஆட்யா கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்ய புஷ்டாம் கரீஷிணியம் ஈஸ்வரியம் சர்வபூதானாம் தாம் யோபக்வயேஸ்யம் அப்படின்னு வேத மந்திரமும் இத சொல்றது. இப்படி ரெண்டு அர்த்தம் சொல்லணும். இது இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு புலனுக்கும் அந்தந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் உண்டு. காதுக்கும் ஆகாசத்துக்கும் சம்பந்தம் உண்டு, மூக்குக்கும் பூமிக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த பூமியில் இருக்கக்கூடியத வாசனை மண் வாசனைங்கிறத அந்த பூமிக்கு சம்பந்தமான புலம் தான் மூக்கு. அதனால அந்த பூமியில் இருக்கிற வாசனை தான் மூக்கு கிரகிக்கும். பகவான் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு விஷயம், அந்த புலனானது எந்த பூதத்திலிருந்து உண்டாச்சோ அந்த பூதத்தினுடைய குணத்தை தான் அது கிரகிக்கும். ஆகாசத்துல சப்தம்னு இருக்கு, ஆகாசத்தினால உண்டான புலனானது காது, காதுனால சப்தத்தை தான் அறிய முடியும். கண்ணுங்கிறது தேஜஸ்னால உண்டாச்சு, அதனாலதான் கண்ணு எரியறது. நெருப்பு கேட்கக்கூடியதான குணமானது உருவம், ஆகையால் கண்ணு உருவத்தை தான் பார்க்கும் அப்படின்னு அதோட சம்பந்தப்படுத்திருக்கார். இப்ப என்ன பண்றதுன்னர், இதுக்கு சம்யமம் பண்ணணும்னர். சம்யமா திவ்யம் அப்படின்னு யோக சூத்திரத்துல சொல்லிருக்கு. இந்த காதையும் ஆகாசத்தையும் சேர்த்து வச்சு மனசு இந்த ரெண்டையும் ஒரே சமயத்தை நான் நினைக்கிறா போலயே நினைக்கும்படியா அதை நம்ம நிறுத்தி வச்சுடையானால் அப்ப என்ன ஆகும்னர், ஆகாசத்துல இருக்கிற மற்ற சப்தங்களும் உங்களுக்கு கேட்கும். ஆகாசத்துல எல்லா சப்தமும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். சப்தம் எங்க இருக்கு, ஆகாசத்துல இருக்கு. அதனாலதான் ரேடியோ ஸ்டேஷன்ல அவன் அவன் பண்ணினானே பிராட்காஸ்ட் பண்ணா அது எங்க இருந்தது, உங்களுக்கு ரேடியோல அது வாங்கிக்கிறதோ இல்லையா. அதே மாதிரி எங்கேயோ டெலிவிஷன் ஸ்டேஷன்ல டெலிவைஸ் பண்ண அந்த சத்தம் உங்க ஆத்துக்கு எப்படி வந்தது, அட செல்போன்ல கைபேசின்னு பேசுறேல இது இங்க பேசினால் அங்க போய் வயரா கனெக்ட் ஆயிருக்க அது எப்படி வருது தெரியாது சார். தெரிஞ்சுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல நமக்கு, அது பேச தெரிஞ்சா போறோம். யாருக்கு வேணுமோ கரெக்டா அந்த நம்பர் இருக்கும், இல்லைன்னு நீங்க அவன் கேட்ட பிறகு அவன் வந்து ராங் நம்பர்னு வைவான், உங்களை வைவான், ஒரு நாள் எனக்கு ஒரு ரூபாய் போச்சு வா அனாவசியமா திட்டு வாங்கிடும். விவகாரம் என்னடா, உங்களுக்கு கரெக்டா நம்பர் அடித்து ஹலோன்னு சொன்னா போறோம், வேற ஒண்ணும் தெரிய வேண்டியது இல்ல. ஆனா அந்த சத்தமானது எங்க போறது, ஆகாசத்துல போறது, இடவழியில போறது. இங்க இருந்து அங்க டவர்ல விட்டானு, அந்த டவர்ல இருந்து அது போயிட்டே இருக்கும், அது இழுத்துக்கிற டவர் இன்னொன்னு இருக்கு, அது அங்க இருந்து போற. அதே மாதிரி சப்தத்துக்கு இருப்பிடம் என்ன, ஆகாசம். இந்த காதுக்கும் சப்தத்துக்கும் ஆகாசத்துக்கும் இந்த மனச ஒரு கனெக்ஷன் பண்ணிட்டேன்னா, அது யோக சாஸ்திரத்துல சொல்லியிருக்க, யோக சூத்திரத்துல எப்படி பண்ணணும்னு சொல்லிருக்காரு. திரயமே கத்ர சம்யமஹா அப்படின்னு சம்யத்தை சம்யமத்தை பத்தி இப்படி சொல்லிருக்க. இத கேட்டோம்னா இந்த பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னென்ன சப்தம் வேணுமோ அந்தந்த சப்தங்களை நம்ம கேட்டுக்கலாம். நீங்க எந்த சப்தம் விடுமா, அது மட்டும் இல்ல, ஆகாசத்துல பர்மனண்டா சப்தங்கள்லாம் இருக்கு, வேத சப்தங்கள்லாம் இருக்கு, மந்திரங்கள்லாம் அங்க இருக்கு, அதுல இருந்து எனக்கு கேட்டுக்கலாம். அது விசேஷம், அதுதான் திவ்ய கந்தம்னு பேரு, திவ்ய சிரவணம்னு பேரு, தூர திருஷ்டி, திவ்ய திருஷ்டி இவைகள்லாம் கூட பண்ணக்கூடியது. அப்படிப்பட்டதான சக்தி வடிவமா அம்பாள் இருக்க. இது அடுத்ததானது, இதுக்கு தகுந்ததான ஒரு மந்திரம் வேற இருக்கு, அதுக்கு மந்திரம் பீஜாட்சரம் வேற. எம் எனக்கூடியதான பீஜாட்சரத்தை நமக்கு அது தியானம் பண்ணணும். எம்ங்கிறதும் ஹம்ங்கிறதும் அந்த ரெண்டும் சேர்த்து சொன்னால் அவைகள் வரும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இது பாருங்க, அதுவா ஸ்ரோத்ர ஆகாசயோகோ சம்பந்தே, காதுக்கும் ஆகாசத்துக்கும் சம்பந்தம் வருமேயானால் சம்யமா திவ்யம் இது யோக சூத்திரே, சம்யமா திவ்யம் எனக்கூடியதான யோக சூத்திரத்திலையும் ஸ்ரவணேந்திரிய ஆகாசயோகோ காதுக்கும் ஆகாசத்துக்கும் சம்பந்தே கிருத சம்யமஸ்ய யோகினா, இப்படிப்பட்டதான சம்பந்தம் பண்ணினதான யோகிக்கு திவ்யம் ஸ்ரோத்ரம் பவதி, திவ்ய திருஷ்டி மாதிரி திவ்ய ஸ்ருதி அவனுக்கு ஏற்படுறது. தேன திவ்ய சப்த ஸ்ரவணம் பவதி இத்யுக்தம், அதனால திவ்ய சப்த ஸ்ரவணமும் வருது. துல்லிய நியாயேன தத் சர்வேந்திரியானாம் உபலட்சதம், காதுக்கு மட்டும் இல்ல கண்ணாலையும் திவ்யமான பார்க்கலாம், திவ்யமான வாசனையும் பார்க்கலாம், அத்தனையும் நீங்க அனுபவிக்கலாம். அனுபவிக்கலாம் நீர் பாட்டுக்கு சொல்ற யோக சூத்திரத்திற்கு யாராவது பண்ணிருக்காளா, பண்ணிருக்க எங்க, பாரதத்துல குருக்ஷேத்திரத்துல யுத்தம் நடந்தது, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத ஆயுத்சவ மாமகா பாண்டவா செய்வகிம குருவத சஞ்சய அப்படின்னு சஞ்சய பாட்டுக்கு கேட்டதுமே, திருடராஷ்டம் கேட்டதுமே சஞ்சய எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தார். அவருக்கு வியாசாச்சாரியர் குருவா இருந்து அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்க, இந்த திவ்ய திருஷ்டிகள்லாம் அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. அங்கெல்லாம் நடக்கிறது, யுத்தம் ஆரம்பிக்கிறது போறது, இன்னும் ஆக்சுவலா ஆரம்பிக்கல. அந்த சமயத்துல அர்ஜுனன் கேட்டான், நான் யுத்தம் பண்றது நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன், இப்ப ஒண்ணும் சரியா நமக்கு வரல, ஏதோ இப்படி ஆயிடுது, அண்ணன் தமிழோட யுத்தம் வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டான். அவருக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார். அதுக்கப்புறம் தன்னுடைய விசேஷமான குணங்கள்லாம் சொன்னார். அதை நான் பாக்கணுமேனு ஆசைப்பட்டேன். எப்ப சொல்லியிரு பாருங்க, அடுத்த க்ஷணம் சங்கம் ஊதியாச்சு, அங்கிருந்து அம்பு வர வேண்டியது. இந்த சமயத்துல நீர் சொல்றதில்லையே, நான் பார்க்கணும், கண்ணால பாக்கணும்னு எனக்கு ஆசை வருது, வேணா காமிக்க முடியும்னா காமிக்கோன்னர். திவ்ய திருஷ்டி அந்த பகவானுடைய விராட் ஸ்வரூபத்தை மகிமைய விஸ்வரூபத்தை பார்க்கணும் இப்படின்னு கேக்கிறான். பக்தன் கேட்டா தேசம் காலம்லாம் கிடையாதான் பகவானுக்கு. பகவான் நீங்க நினைக்கிறதான் சந்தர்ப்பம், சந்தர்ப்பம் வந்து அப்பவே காட்டிவிடுறேன்னு காட்டினார். அநேக திவ்யாபரணம் திவ்ய அநேக உத்யத ஆயுதம், அநேக திவ்யாபரணம் எத்தனை ஆபரணங்கள் தெரியுமோ அந்த மகாவிஷ்ணு விஸ்வரூபத்துல திவ்ய அநேக உத்யத ஆயுதம், அநேக விதமான ஆயுதங்கள், சர்வப்பிரகரண ஆயுதான சொன்னதான ஆயுதங்கள் எல்லாம் பார்த்தார் அவர். திவ்யமான்ய அம்பரதரம், தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான புஷ்பங்களுடைய மாலைகள்லாம் அப்படி வரிசையா ஒன் பை ஒன் கட்டிட்டு இருக்கார், போட்டு தங்க மாலை போறாதுன்ட்டு. இந்த அட்வர்டைஸ் பண்ற பார்த்தீங்களா, இந்த பேங்கல் ஷோ அப்படின்னு எத்தனை டிசைன் இருக்கோ அத்தனையும் போட்டிருக்கார் அவர். திவ்ய மாலை அம்பரதரம் திவ்ய கந்தானுலேபனம், அந்த மாலைகளோட திவ்ய கந்தம், நிறைய கந்தங்கள் மணங்கள்லாம் இருக்கா, இதுங்க அனுபவிச்சிருக்கார் இவர். என்ன திவ்ய மாலையாம்பரதரம், பரவாயில்ல மாலை கண்ணுக்கு தெரிகிறது, வாசனை எப்படி அங்க இருக்கக்கூடியதான வாசனை இங்க கேட்டு இருக்க. அதனால அதை அனுபவிச்சு திருதராஷ்டிரம் சொல்லியிருக்க. அதனால என்ன தெரிகிறது, இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்க பார்த்தீங்களா, அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அங்க இருக்கிற உருவத்தை தான் கிரிக்கெட் பால் அது வெளுப்பா இருக்கா சிவப்பா இருக்கா மட்டும் காட்டுறீதையா. அங்க இருக்க அவன் சாப்பிடக்கூடியதான என்னது இருக்கோ அதனுடைய மனம் எனக்கு வேணும், அதையும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பாரதத்தில் இருக்குன்ன இந்த கந்தமோ அல்லது வாசனையோ சுவையோ எதுவா இருந்தாலும் கொண்டு வரலாம். இத பிராபிய காரியத்துவம் அப்பிராபிய காரியத்துவம் இவைகள்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு. ஆனா சாஸ்திரங்கள் இருக்கிறது அனுபவிச்சிருக்கான்னு தெரியுது. குரு அனுகிரகம் இருந்தால் அனுபவிக்கலாம். சஞ்சயரானவர் வியாச பிரசாதித்த சட்சுஷா, வியாசர்னால அனுபவிக்க அனுகிரகிக்கப்பட்டதான கண்ணால் பார்த்தார் அப்படின்னு சொல்றதுனால இதையும் நம்ம அனுபவிக்கலாம்ங்கிறது தெரியறது. அது காரணம் உள்ளத்துல ஏதோ யோக சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, லலிதா சாஸ்திரத்துல சொல்லிருக்குன்னு இல்ல, இதை அனுபவிச்சதான விவகாரமும் இருக்கு. அப்படி அப்படி சம்பந்தே கிருத சம்யமஸ்ய யோகினா திவ்யம் ஸ்ரோத்திரம் பவதி தேன திவ்ய சப்த ஸ்ரவணம் பவதி இத்யுக்தம் துல்ய நியாயேன சர்வேந்திரியாணாமபி உபலக்ஷணம். தேன திவ்ய கந்தா ஆட்யா சம்பன்னா, திவ்ய கந்தத்தோட கூடினவள். இத சௌந்தர்யலஹரில சொல்லும்பொழுது ஆச்சாரியால் அராளை ஸ்வாபாவியாத் அழிகலபகஸ்ரீரபிலக ஸ்ரீபிரலகை பரீதம் தேவக்ரம் பரிஹசதி பங்கே ருஹருச்சிம். அம்மா, தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான தாமரைகளுடைய வாசனைகள் எல்லாம் இருக்கே, அந்த மானசரோவரத்தில் இருக்கிற அன்னபட்சிகள் அனுபவிக்கக்கூடியதான அந்த வாசனைகள் இருக்கே, அதெல்லாம் தோத்து போயிடுமா உமகிட்ட இருக்கக்கூடியதான. பரீதம் தேவக்ரம் பரிஹசதி பங்கே ருஹருச்சிம் கிஞ்சல் கருச்சிரே, அந்த புட்பங்களுடைய கிஞ்சல் கரு இருக்கே அது மாதிரி இருக்கக்கூடிய சுகந்தவ் மாத்யந்தி ஸ்மர தஹன சக்ஷுர் மதுலிஹா அப்படின்னு அழகாக சௌந்தர்யில இந்த அம்பாளுடைய திவ்யமான ஒரு கந்தத்தை திவ்ய கந்தாட்யாங்கிறது ஆச்சாரியால் வர்ணனம் பண்ணியிருக்க. அதான் சம்பன்னா யா யத் பிரசாதாத்து சாஹித்யர்த்தா, இப்படி திவ்யகந்தாட்யாங்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு அர்த்தம் பார்த்தோம். சிந்தூர திலகாஞ்சிதா, அடுத்த நாம சிந்தூர திலகம். இந்த சிந்தூர திலகம்னு வச்சிருந்தா தலையில வகுடு இருக்க, அந்த வகுடு நுடியில வச்சுக்கக்கூடியதான குங்குமத்துக்கு சிந்தூரம்னு பேர். குங்குமம்னு வச்சுருக்கோம், இது எதற்காக வைக்கிறது, நெத்தியில லலாட்டம் சூன்யமா இருக்கப்படாது. ஏன்னா அந்த இடத்துல அர்த்த சந்திரம் இருக்கு. சாதாரணமாக நம்ம சொல்லும் பொழுது நாதம் பிந்து அர்த்த சந்திரம் ரோதினி இப்படி சில விவகாரங்கள்லாம் உள்ள இருக்கான், எல்லோருக்கும் இருக்கு, யாரும் கவனிக்கல, அது வேற விஷயம். அந்த இடத்துல உங்க மனசை நிறுத்தணும். புருவோர் மத்தியே அப்படின்னு பகவான் கீதையில சொல்லும் பொழுது இரண்டு கண்களுக்கு முடுக்கிற திருஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் அப்படிங்கிற மூக்கு நுடிய பாக்கணும். இந்த மூக்கு நுடி நமக்கே தெரியறது, அங்கேயே என்ன பாக்குறது, எல்லாரும் தான் பாத்துட்டு இருக்க. அது இல்ல, நாசிகாக்ரம் இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மூக்கு நுடிய அந்த நுனி அங்க பார்த்து ஜபம் பண்ணணும். ஏன்னா ரெண்ட கண்ணை முழுக்க மூடிண்டு வச்சுங்களேன், ஒரு அஞ்சாறு ஜபம் பண்றதுக்குள்ள கொரட்ட விட்டுருவள். ஏன்னா அது சூன்யாக்கிரம் ஆயிடுறது மனசு. அங்க ஒண்ணுமே இல்ல, கண்ணை மூடினு இருட்டு தானே தெரியுது, இருட்டு தான் ஆனந்தமா தூக்கம் வருது. ஏன்னா அது வேண்டாம், கண்ணை முழுமையாக திரண்டு வச்சுருக்கான்னு வச்சுங்களேன், அநேக ஆக்கிரமா போறது, யாரார் என்ன நவரா என்ன ஏது இதெல்லாம் வெளியில பாக்கறது. ஆகையால் ஜபம் பண்ணும் பொழுது என்ன பண்ணனா, இரண்டு புருவங்களுக்கு நடுவுல கண்ணை வச்சுண்டு ஜபத்தை பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ண ஒண்ணும் வலிக்காது. நீங்க வந்து பிராக்டிஸ் எங்க பண்றீங்கன்னா அந்த ரெண்டு கண்ணையும் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்றது, அப்படி இல்ல கொஞ்சம் கண்ணை திறந்துன்னா அங்க பாக்கறா போல பண்ணிடலாம் வரும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணப்படாது. அப்படி பண்ணிட்டேன்னா தலை வலிக்கும். அதே மாதிரியே அதுக்காகத்தான் அந்த இடத்துல நமக்கு தெரியணும்னா அங்க என்ன இருக்குன்னு தெரியணுமோ இல்லையோ, அதுக்காக குங்குமம் வச்சுக்கிறது. அந்த குங்குமமானது சாதாரணமாக இந்த யோகத்துல அதை பார்க்கணுங்கிறது ஜபத்துக்காக வைக்க சொல்றதான குங்குமம். ஆனா வகுடுக்கு நடுவில் நுனியில வச்சுக்கிற பார்த்தீங்களா ஸ்திரீகள், அதுக்கு சிந்தூரம்னு பேர். அந்த இடத்துல தான் குங்குமத்தை வைக்க சொல்லி விவாக பிரகரணத்துல சொல்லியிருக்கு வேதத்துல. அந்த முதல் முதல்ல அந்த மாங்கல்ய தாரணமான பிறகு மாங்கல்ய தந்துன மாங்கல்யம் தந்துனானேனாங்கிறோம், மாங்கல்ய அதுக்கு மாங்கல்ய தந்துன்னு பேரு, மாங்கல்ய தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவ சரதக்ஷதம்னு சொல்லி அதுக்கு குங்குமத்தை இட்டு அந்த குங்குமத்தை மறுபடியும் அந்த பெண்ணினுடைய வகுடுக்குல நட வைக்கணும். வகுடு நடுவுல இருக்க கூடாது, வகுடு சைட்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் சீமந்தம் பண்ணும் பொழுது சீமந்த கேசவேச மீதி இடத்துல சீமந்தம் சீமாந்தம்னு சொல்லணும். என்ன சகந்துவாதி கடத்துல படிச்சிருக்கு, அதனால அப்படி படிச்சிருக்கிறத சீமந்தகான்னு சொல்லணுமையனால் கேசவேசே அந்த முடிய ரெண்டா பிரிக்கிறதுக்கு அப்பத்தான் சொல்லணும். பிரிச்சு அந்த இடத்துல வைக்கணும். இன்னைக்கும் பெங்காலுக்கு போனா பெங்க தேசத்துல அவள் சைட்ல தான் முடி இருப்ப, எப்ப அந்த சீமந்தம் நடக்கிறதோ அன்னைக்குதான் நடுவது. அந்த அந்த பொண்ணை பார்த்ததுன்னா அவளை குழந்தை இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறது. இப்பதான் நமக்கு ஒண்ணு வேண்டாம், வருட எடுக்கிறது இல்ல. ஸ்திரீகளை பாத்தீங்கன்னா ஏன்னா நான் என்னமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியப்படாது, ஆனா உங்களை பத்தி பேஸ்புக்ல எல்லாருக்கும் போட்டுப்பள். விவகாரம் எது உங்களுக்கு வேண்டாமோ அது ஊர்ல இருக்கிறவளுக்கெல்லாம் சொல்வேள். விவகாரம் என்ன ஆயிடுதுன்னா எது முக்கியமோ சுமங்கலி இது எம்பதூரி மாம்சமே தபஸ்யதா சௌபாகியமஸ்தே தத்வா யாதாத்தம் விபரேதனா அப்படின்னு அந்த சுமங்கலாம் வந்து அந்த பெண்ணை பார்க்கணும். அந்த கல்யாண நார சந்தர்ப்பத்துல சுமங்கலிகள்லாம் வந்து அந்த அந்த பெண்ணை பார்க்கணும். இமாம் சமேத பசியத வந்து பாருன்னு சொல்லியிருக்க அவ்வளவுதான். அம்பாளை பூஜை பண்ணினவ வந்து அவ கண்களோட அந்த சுமங்க அந்த பெண்ணை பார்த்தேன்னா அவளுக்கு சௌபாகியம் வரும். அது சொல்லல வேதத்துல, ஆனா அவளை கொடுக்கணும். யாரு கல்யாணம் பண்ணிட்டாளோ அவ மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு வேதத்துல இருக்கு, அது இருக்கு. ஆனா நீங்க யாருக்கும் கொடுக்கறதா இல்ல, நீங்க கொடுக்க வேண்டியது அவளுக்கு கொடுக்கணும்னு வேதத்துல இருக்கிறது சொல்றேன். ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி அந்த சுமங்கலிகள் அந்த சிந்தூரத்தோட வந்து இவாளை பார்க்கணும். அப்படி பார்த்தா அதனால க்ஷேமம் ஏற்படுறது. வந்துவிட்டு பததத்வா யாதா ஸ்தம்பி பரேதனா எப்படி வந்தேடோ அப்படியே போங்க அப்படின்னு விசேஷமாக சொல்றது. அப்படி ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த சிந்தூரம்ங்கிறதுக்கு அவ்வளவு விசேஷம் வேதங்கள்ல சொல்லியிருக்கு. இப்ப முகத்திலேயே லலாட்ட சூன்யமா இருக்கு, அதுலயும் வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடியதான பெண்களோ அவளுக்கு என்னடா திலக்கம்னா என்னதுன்னு கேட்டா வரும் ஒரு பெண்ணுங்கிட்ட வந்து. திலக்கம்னு நெத்தியில வச்சுக்கிறது அது வேணும்னு இல்ல, சம்ஸ்கிருதத்துல திலம்னா என்னதுங்கிற திலம்னா என்ன எள்ளு, எள்ளு அளவுக்குதான் வச்சு பாடம் விவகாரம்னா தெரியப்படாதான் யாருக்கும். ஏன்னா அது பேரே நீங்க அப்படித்தானே வச்சிடணும். அந்த அம்மா வச்சோம்னா என்ன என்ன பண்றது அம்மா ரைட்டுமா சந்தோஷம் சம்ஸ்கிருதம் புரிஞ்சுட்டு அது வெறும் திலத்தை வச்சுக்கோன்னு சொல்லல, திலத்தை கொடுக்கறதுக்கு பிதிரு தேவதைகளுக்கு நீங்க வச்சுக்கிறது தில கம்னு இருக்கு பாத்தீங்களா. அதனால என்ன கம்னா என்ன அல்பார்த்தே அதிகார்த்தே அந்த ஷேப்ல இருக்கணும்னு சொல்லிருக்கே தவிர திலம் சைஸ்னு சொல்லல. ராமையேவ ராமகஹ ராமன் ஏழு அடி இருப்பாருன்னு அந்த ஆஜானுபாக இருக்கிற ராமன் இருக்க முடியாது. என்ன ராமகஹ சின்னது விருட்சையேவ விருட்சகஹ சின்ன விருட்சம் இருக்க ஆலமரம் இருக்க அந்த ஆலமரத்தினுடைய பொம்மை சின்னதா இருக்கு அதுக்கு என்ன பேரு விருட்சகஹ. இது சின்னதா இருந்தா கப்ரத்தியம், சில சமயத்துல சுவார்த்தே கப்ரத்தியம் பாலையேவ பாலகஹ. சம்ஸ்கிருதத்துல பல அர்த்தங்கள்ல பிரத்தியம் வருதுமா, ஆனா திலக்கம்னா திலம் அளவுக்கு தான் வச்சுக்கணும்னு இல்லைன்னு அடுத்த நாள் பார்த்தேன் அதையும் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு லோகத்துல என்ன இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியல. முகத்துல நன்றாக தெரியும்படி குங்குமத்தை வச்சுக்கணும், அதுதான் அழகுக்கு குறைச்சல்னு நினைச்சுட்டு இருக்கா, அதுதான் நிஜமான அழகுங்கிறது அவளுக்கு தெரியல. ஒண்ணு இருக்கட்டும், சிந்தூரஸ்ய ரத்த சூர்ணஸ்ய சிந்தூரமானது சூர்ணம் அத கோரோச்சனாயாவா, இது சிந்தூரம் எப்படி பண்ண கோரோச்சனத்தை கலந்து அது வைக்கணும். கோரோச்சனாயாவா திலகேன சித்திரகேன அஞ்சிதா யுக்தா அப்படி வைத்துக் கொண்டவள். இதெல்லாம் படிச்சா எப்படி இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியணும். மாடர்ன் டேஸ்ல இதை படிக்க வைக்கல, நம்ம வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், தப்பு நமக்குதான். அவளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா தெரியும், சொல்லி கொடுக்கலையே அவளுக்கு அகங்காரம் வந்த பிறகு இது சொல்லி பிரயோஜனம் இல்ல. சின்ன வயசுலயே ஒரு 10-12 வயசுலயே அவளுக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம சாஸ்திரத்தை சொன்னா நன்மையா இருக்கும். சரி திலக பரவா திலகா திலக அலக பரோவா, திலக்கம்னு ஒண்ணு அலக்கம்னு ஒண்ணு. அலக்கம்னா என்ன, தலையில இருந்து முன்னால இருக்கக்கூடியதான முடிகள், அது லலாட்டத்துல விழக்கூடியதான முடிகள். அதுக்கு தமிழ்ல வேற பதம் இருக்கா போல தெரியல. சமஸ்கிருதத்துல அலகம் முன்முடி அப்படிங்கிற, இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் வச்சிருக்கான் கிஸ் கர்ல்னு பேர். அதுக்கு விவகாரம் அவன் மட்டும் பேர் வச்சுட்டு இருக்கான். என்ன அவன் ஊர்ல அதை என்ன பண்றான், தெரியும், முடிய வெட்டி முன்னால தொங்கும்படி பண்றான். அதனால அந்த பேர் அதை வச்சுட்டு இருக்கான். நம்ம ஊர்ல தமிழ்ல அதுக்கு பேர் இருக்கா போல அது முன்னுச்சே. வேற ஏதோ சொல்றது சபையில சொன்னா நன்னா இருக்காதுன்னு சொல்ல. அழகா போறோவா திலகா சப்தா தற்பட்சே சிந்தூர திலகாபியாம் அப்படின்னு, சிந்தூர திலகாஞ்சிதா சிந்தூரேனா திலகேனச்ச அஞ்சிதா சிந்தூர திலகாபியாம் அஞ்சிதான்னு சமாசம் விக்கிரகம். அப்படி சிந்தூரம் கோரோச்சனா ரக்த கோரோஜனம்ங்கிற அர்த்தம் உண்டு, ரத்த சூர்ணம்னு ஒரு அர்த்தம் உண்டு. சிவப்பா இருக்கக்கூடியதான பொடி. இத வந்து சீதாதேவி காட்டுல இருக்கும் பொழுது அத வனவக்க கண்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு, இவைகள்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் பொடி பண்ணி வச்சு அந்த சிந்தூரத்தை வச்சுட்டு இருக்கலாம். இது விசேஷமா சொல்ற அப்படி. திலகம் சித்திரகே பிராகோ லலமே திலகாலகே இது விஸ்வா. பிறகு இந்த திலக சப்தத்துக்கு என்ன, சிந்தூரம் சப்தத்துக்கு என்னன்னா யானேன்னு ஒரு அர்த்தம் உண்டு. நாகைஹி ஸ்திரீபிஷ்ட பரிவிரதா இதுவா, யானைகள் கூட்டம் எப்பொழுதும் இருக்கா. அம்பாள் மகாலட்சுமி தாயார் கஜலட்சுமின்னு சொல்வார். ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு யானைகள் வந்து அந்த அமிர்தத்தை அந்த அம்பாள் மேலேயே விட்டுட்டு இருக்கா போல. பரமேஸ்வரனை கூட நீங்க கோவில்ல போனீங்கன்னா லிங்கம் இருக்கு, லிங்கத்துக்கு மேல ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திர தாரா பாத்திரம், அதுதான் டிராப் டிராப்பா விழுந்துட்டே இருக்கும் காலம் வருது சாயங்காலம் வரைக்கும். அது போல நம்ம மேல போட்டா இருக்க முடியும், அது பனிஷ்மெண்ட். அது ஒரு வியாதிக்கு கொடுக்கறது. இந்த ஆயுர்வேதத்துல பஞ்சகர்மான்னு உண்டு. இந்த பஞ்சகர்மால என்ன பண்ணுவான்னா ரசத்தை ஒவ்வொரு டிராப் டிராப்பா ஒரு மணி நேரம் விடுவான், அது வரைக்கும் இருக்கணும். அது ரொம்ப விசேஷப்படுது. அது என்ன, அந்த அந்த ஒரு மணி நேரத்துல உங்க சரீரத்துல அவ்வளவு சேஞ்ச் ஏற்படும். எதையும் அப்படியே ஒரு டம்ளர் பால் சாப்பிடறதை விட ஒவ்வொரு டிராப் டிராபா பால் சாப்பிட்டேன்னா அதுக்கு சக்தி ஜாஸ்தின்னு சொல்றான். இருக்கட்டும், அவா சொல்ற விவகாரமே தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது, அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி எப்பொழுதுமே ஜலத்தை கொட்டிண்டே இருக்கான் அமிர்தத்தை அம்பாள் மேல. இப்படி அம்பாளை தியானம் பண்ண அமித ஐஸ்வர்யம் வரும்னு சொல்றது தந்திரங்கள்ல. இந்த தாரித்யம் போறதுக்காக ஒரு பிரக்கிரியை சொல்லியிருக்க பார்த்தா, அது எப்படி கஜலட்சுமியை தியானம் பண்ணணும், ரெண்டு பக்கத்திலயும் யானைகள் அப்படியே அமிர்தத்தை கொட்டின் இருக்கா போல. ஆனா அப்படி கொட்டினா அம்பாளுக்கு எப்படி இருக்குமோன்னு பார்த்தேன், ரொம்ப சமமா இருக்குமோ இல்லையோ. அமிர்தத்தை என்ன அமிர்தமா இருந்தாலும் இதமா வெந்நீரை கொட்டினாலும் கொட்டிட்டே இருந்தே என் நேரம் குளிப்பேள், ரெண்டு நிமிடம் குளிப்பேள், பத்து நிமிடம் குளிப்பேள், 24 மணி நேரம் குளிச்சுட்டு இருந்தா அப்புறம் எப்படி சாப்பிடுறதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படி தியானம் பண்ணினா ஐஸ்வர்யம் சீக்கிரமாக வரும் அப்படின்னு. அது மாதிரி எப்பொழுதும் அம்பாளுக்கு ரெண்டு பக்கத்திலையும் மகாலட்சுமி தாயாரா இருக்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா தந்திரத்தில் இருக்கிறத சொன்னா நமக்கு ஆமா நான் பாத்திருக்கேன்னு. சில இடத்துல பாத்தீங்கன்னா கஜலட்சுமி இருக்கா, யானைகள் ரெண்டும் ரெண்டு மாலையை வச்சுட்டு இருக்கும், ஜலத்தை கொட்டல இங்க, வெறும் மாலையை தான் வச்சிருக்கு, ரோஜாப்பூ மாலை போட்டிருப்பா அழகா இருக்க. இப்படி தியானம் பண்ணினேனையானால் அவனுக்கு வந்து மனசாந்தி கிடைக்கும். இப்ப என்ன மாலையோட இருக்கா போல இருந்ததுன்னா மனசு. அதனால நாளைக்கு யாராவது கிரக பிரவேசம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டாள்னா என்ன பிரசன்ட் பண்றது, படம்னா எப்படி மாலை ரெண்டு யானைகளும் இருக்கக்கூடியதான கஜலட்சுமி தாமர புஷ்ப அது ரோஜா புஷ்பத்தை அப்படியே ரெண்டு பக்கத்துலயும் மாலையோட வச்சுட்டு இருக்க பாருங்க, அதை பிரசன்ட் பண்ணும். ஏன்னா அவளுக்கு சௌக்கியம். வரலட்சுமின்னு ஒரு பொம்மை விக்கிறா, அதோ அதான். இதுக்கெல்லாம் தந்திரத்துல லட்சுமி தந்திரத்துல இதை பத்தி விசேஷமா இருக்கு. அதை இங்க சொல்ற நாகைஹி ஸ்திரீபிஷ்ட பரிவிரதா, ஸ்திரீகளும் அதே போல நாகங்களோட, நாகங்கள்னு யானைகள். சிந்தூர திலகே நாகே சிந்தூர திலகா ஸ்திரியாம் இது விஸ்வஹா. அப்புறம் சிந்தூர திலகோ ஹஸ்தி சிந்தூர திலகங்கனா. இதே அர்த்தங்களை பல பல டிக்ஷனரி சொல்றது. இன்னொன்னு கஜகாமினி சிந்தூர திலகாஞ்சிதான் இருக்கு. சிந்தூர திலகம்னு சொன்னா யானை, யானை மாதிரி கூடிய அஞ்சு கதவ், அஞ்சத்தின கச்சத்தின் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. சோ அஞ்சு கதவ் யானை போற போல கஜகாமினி மத கஜகமனின்னு தீட்சிதர்வாள் பாடி இருக்க அப்படின்னு. அந்த கொழுத்த யானையானது அப்படி போறதோ அது மாதிரி போகணுமா கொஞ்சம் தெரியணும். புருஷர்கள் நடக்கிறதுக்கும் ஸ்திரீகள் நடக்கிறதுக்கும் இப்ப எல்லாருமே ஷூஸ் போட்டுக்கிற, ஷூஸோட நடக்கிற காரம்பரம் எழுந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாக்கிங். எப்படி வாக்கிங் பண்றான்னு அதெல்லாம் நாலு பேருக்கு சொல்ல வேண்டாம். இவன் வந்து பாதி நிஜார்ல இவன் வாக் பண்றான், வயசு 55 ஹாஃப் ட்ரௌசர் போட்டு வைக்கிறான். அது என்னமோ ஒரு ஃபேஷன் நினைச்சுட்டு இருக்க. நீங்களாவது ஹாஃப் போட்டுருங்கள், நாங்க அதை விட குறைச்சலா போட்டு போன அவ போட்டுக்கிறேன். தப்பு, அவ சரீரத்தை காட்டுறதுல உமக்கு என்ன விவகாரம்? ஆனா விவகாரம் என்னடா ஆச்சு சார், அந்த ஷூஸ் போட்டு நடக்கிறாளோ இல்லையோ, அதோட ஹை ஹீல்ஸோட நடக்கிறாளோ இல்லையோ, இதனால நடையானது கெட்டு போறது. அது இன்னும் என்ன, அது சறுக்கி விழப்படாதுங்கிற தொப்பு தொப்புன்னு நடக்கிறேன், அது ரொம்ப தப்பு. நடக்கும் பொழுது கோவில்ல பூனை எப்படி நடக்குமோ அப்படி நடக்கணுமா, நம்ம கால அது சத்தமானது விழப்படாது. ஆனா அவ வரான்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா அதுக்காக தான் காலில் அந்த சின்ன சின்ன கஜ சிஞ்சான் மணி மஞ்சீர மண்டித்த ஸ்ரீபத அம்புஜ அவைகள்லாம் போட்டுக்கணும்னு சொல்றது. இப்ப நம்ம படிக்கவே முடியாம ராத்திரி மெயின் பிளாட்ல நடந்தா கீழ் பிளாட்ல இருக்கிற ஒரு காரியம் பண்ண முடியும், அப்படி நடக்க முடியாது. அதனால இந்த கஜகாமினின்னு சொன்னா அந்த யானையானது எப்படி மெல்லமா நடக்குமோ, பூனை எப்படி சத்தம் இல்லாம நடக்குமா, அப்படி நடக்க வேண்டியது. அதுல நடை எப்படி தெரியணும், அண்ண நடைன்னு சொல்றாளோ இல்லையோ, தமாஷ் பண்றதுக்காக சொல்றா. ஆனா கஜகாமினின்னு சொல்றதுக்கு காரணம் மெல்லமா நடக்கும். இப்ப என்ன அவ்வளவு வேகம், என்ன வேகத்தை பண்ணிட்டு இருக்க இல்லையே, வேகமா பண்ணப்படாது, நிதானமா நடக்கணும், கீழே பார்த்து நடக்கணும், அதே சமயத்துல சத்தம் வராம நடக்கணும். அதுக்காக தான் அம்பால மத கஜகாமினின்னு தீர்த்தத்தோட பாடியிருக்கார் அப்படி. கஜகாமினி திவா ஸ்திரீபிஹி பூஜிதா இதுவா அஞ்சு கதி பூஜனையோஹோ இது தாத்து பாட. ஏதோ திலகாஞ்சிதான்னு சொன்னதுனால நான் என்ன சொன்னேன் இல்ல, அஞ்சு கதி பூஜனையோஹோ, அஞ்சு தாத்துவுக்கு கத்தின்னு ஒரு அர்த்தம், யானப்போன் செல்பவர்னு ஒரு அர்த்தம், ஸ்திரீகளால் பூஜிக்கப்படுறவள்னு அர்த்தம். ததாச்ச விஷ்ணு பாகவதே சொன்னதுக்கு அர்த்தம் சொல்றார் விஷ்ணு பாகவதே. துஸ்ஸஹ பிரேஷ்ட விரஹ தீவிரதாப துத அசுபாக நந்தவிரத குமாரிக்காக உபக்ரம்ய. அந்த கோபிகள்லாம் சேர்ந்து துஸ்ஸஹ பிரேஷ்ட விரஹ, தாங்க முடியாதான கிருஷ்ண பரமாத்மாவை விட்டு எங்களால இருக்க முடியாது அப்படிங்கிற தீவிர தாபத்தோட இருக்கக்கூடியதான அவர்கள் அந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து 5 இருந்து ஆரம்பிச்சு 13 வரைக்கும் இருக்கக்கூடியதான அத்தனை பெண் குழந்தைகளும் நந்தகோப குலத்துல அங்க இருக்கக்கூடியது. கிருஷ்ணன் தான் எங்களுக்கு ஆட்சிக்காரர் வேணும்னு காத்தியாயினி விரதம் பண்ணலாம். காத்தியாயினி மகாமாயே நந்தயோகன்யதீஸ்வரி நந்தகோபதுதம் தேவம் தேவி பதிமே குருதே நமஹ. நந்தகோப சுதம் தேவம் பதிமே குருதே நமஹான்னு ஒரு பாட்டம். நந்தகோப சுதம் தேவி பதிமே குருதே நமஹ தந்திரத்துல இருக்கிறது இந்த பாட்டம். ஸ்ரீமத் பாகவதத்துல அப்படி இருக்கு தேவம்னு இங்க இல்ல. என்ன அவர்கள்லாம் தேவம்னு நினைக்கலையா? எங்க கிருஷ்ணன், எங்களோட இருக்கிறவள், எங்களோட விளையாடுறவள், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படின்னு நினைச்சுட்டு பேசினாலாம். அதனால தேவம்னு இல்ல, தேவே அம்மா காத்தியாயினி. காத்தியாயினின்னு என்ன அர்த்தம்? கதருக்கு அனுகிரகம் பண்ணவள். கதான்னு என்ன அர்த்தம்? இன்னதுன்னு தெரியாதவள். அப்படி ரொம்ப கஷ்டமான சிரமமா இருக்கிறவரையும் ஆட்கொண்டவளா இருக்கையே, அப்படி தடுத்து ஆட்கொண்டதான அந்த கதரை காட்கொண்ட மாதிரி என்னையும் காட்கொண்டுங்க, எங்களுக்கு அந்த கிருஷ்ணன் ஆதகாரரா பண்ணுங்க அப்படின்னு மகாமாயே மாயாதேவியாக சொல்லிட்டு இருக்க. மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி, என்னால முடியுமா? இத்தனை குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நடக்கிற காரியமா? ஆனா என்ன, எல்லாம் கோஆபரேஷன் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்க, எல்லாருக்கும் கிருஷ்ணன் தான் வேணும். உனக்கு வேணும், யாரும் விட்டு கொடுக்க தயாரா இல்லையா? அத்தனை கோபிகள் மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோ வசுதம் தேவி பதிமே குருதே நமஹ இதி மந்திரம் ஜபந்த்யஹ தாஹ பூஜாம் சக்ரகுமாரிகாஹ. இதேதான் கல்யாணம் ஆகலைன்னா, பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு ரொம்ப பேர் கவலைப்படுவா. 7 லட்சமா இருக்காளே, ஒன்னும் ஆக மாட்டேங்கிறதே, அதோட போறாத சந்திரனும் சனியும் எதிர்க்க இருக்க பாக்கிறாளே, பார்த்தா என்னடா டிலேடு மேரேஜ், வேற ஒன்றும் இல்ல, இப்படி இது சிலதெல்லாம் கஷ்டப்படுறதே அப்படின்னு இந்த மந்திரத்தை கொடுப்பா. இந்த மந்திரத்தை சொன்னா சீக்கிரமாக விவாகம் ஆகும். அவளுக்கு இஷ்டமான ஆத்துக்காரரா வந்து, ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா இஷ்டம் தானே பிரார்த்தனை பண்ணிருக்க அப்படிங்கறதுக்காக. இது விசேஷமாக பெண்களுக்கு விவாகமாக கூடியதான, விவாகமாகறதுக்காக கொடுக்கக்கூடியதான மந்திரம் இது. இப்படி இது ஸ்லோகமா மந்திரம் இதையே கொடுக்கற. சில சமயத்துல காத்யாயினி மந்திரம்னு இருக்கு, அந்த மந்திரத்தையும் சொல்ற. காத்யாயினி மகாமாயே நந்தயோ விநியதீஸ்வரி நந்தகோ பசுதம் தேவி பதிமே குருதே நமஹ அப்படி இத்யாதி ருக்மிண்யாபி உத்வாக பிரகரணே. ருக்மிணி மாதா, அந்த அம்மா கிருஷ்ணரை முன்னால பார்க்கல, கோபிகா பெண்கள்லாம் கிருஷ்ணனை பார்த்திருக்க, பார்த்து அவரோட இருந்து விளையாடி இவரை கல்யாணம் ஆகணும்னு சொன்னப்ப உடம்புல வெக்கம் வந்துருது, அதனால இனிமேல பேச முடியல, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இதோ பண்ணின. அப்புறம் நடந்த விவகாரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த பாகவத லெக்சர் இல்லையே. ஆனா விவகாரம் அப்ப ரைட், ஆனா அது பண்ணிட்டாச்சு இதுவரை விவகாரம் நடந்தது. இப்ப என்னாச்சுன்னா, கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லும் பொழுது இங்க ருக்மிணி மாதா கிருஷ்ணனுடைய குணங்கள்லாம் கேட்ட, குணங்களை கேட்டு கேட்டு கிருஷ்ண பரமாத்மாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்துருச்சு. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்வதந்தே நிர்வீத்ய கர்ணவே ஹரதேங்கதாபம் அப்படின்னு குணங்களுடைய கேட்டு கேட்டு அவரையே நினைத்து மனச கிருஷ்ணனுக்கு தாரவத்தை கொடுத்து விட்டா. என்ன பண்றது, சிசுபாலன் கல்யாணம் பண்ணி கொடுக்கறேங்கிற அண்ணா என்ன பண்றது, தாங்க முடியல. அப்பா எப்படி இருக்காரு, கொஞ்சம் வயசாயிடுதுன்னா பசங்க சொல்ற பேச்சுதான் ஆத்துக்காரர் கேக்குறோம். இது என்ன பண்றது, வீட்டுக்குள்ள எப்படின்னா இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இருக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டம்னா, பையன் சொல்ற மாதிரி அப்பா கேக்குறார், பெண்ணை சொல்ற மாதிரி அம்மா கேட்க மாட்டேங்கிறார். அம்மா என்ன சொல்றதுன்னா, உங்க அப்பா சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணுங்கிறா, தான் மட்டும் தனியா சண்டை போடுவா, அது விவகாரம் இருக்கவே இருக்கு. இருந்தாலும் இப்படி நடக்கிறது என்ன சொல்லுவா, தனக்கோ கிருஷ்ணன் தவிர இந்த கல்யாணம் பண்ணிக்க கூடாது முடியாதுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இருக்கு. அண்ணாக்கள் சேர்ந்து எப்படி பண்றான், என்ன பண்றது தெரியலையே. ஒரு வயசான தாத்தா வந்த, அவர்கிட்ட சொன்ன ஒரு 8 ஸ்லோகங்கள்லாம் எழுதி இது கிருஷ்ணகிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு. ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில லவ் லெட்டர் ஆரம்பிக்கிறது அங்க ஆரம்பிச்சது. அதே என்ன கொண்டு போய் கொடுத்த, கிருஷ்ண பரமாத்மா ஒத்துண்ட, நான் வரேன் சொல்லிடுட்ட, வரேன் சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாரு. இவர் வந்துட்டு இருக்கார், வயசானவர், அப்பெல்லாம் காரு இதெல்லாம் இருக்கா, நடந்துன்னா வரணும். முகூர்த்தம் வந்தாச்சு, காலமே 10 மணிக்கு முகூர்த்தம், 7 மணிக்கு கௌரி பூஜைக்கும் போகணும். யாரா இருந்தாலும் கௌரி பூஜை உண்டு விவாகத்துல, எதுக்கு தெரியுமோ, நான் கௌரிய பூஜை பண்ணிட்டு அங்கதான் கன்னியாவரணங்கள்னு பேர். கன்னியாவரணம்னு இன்ன கோத்திரத்துல பிறந்த, இன்ன சூத்திரத்துல பிறந்த, இன்ன கோத்திர வேதத்துக்கு சேர்ந்த, இன்னாருடைய கொள்ளு பேத்தியை, இன்னாருடைய பேச்சியை, இன்னாருடைய பெண்ணை, இந்த பேரோட இருக்கிறவளை, ஒவ்வொருத்தரும் கோத்திரங்கள்லாம் சொல்லணும். அதே போல அவளும் சொல்லணும் அந்த பக்கம், இன்னாருடைய கொள்ளு பேரன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பையன், இந்த பேரோட இருக்கிறவன், அவனுக்கும் கோத்திரம் சொல்லணும். இது ரெண்டும் ஏக கோத்திரமா எடுத்துன்னா அகோரமா இருக்கும், அது கேட்கறதுக்கே. இப்ப அப்படியும் பண்ணிட்டு இருக்க, என்ன பண்றதுன்னு. ஏக கோத்திரம் என்ன பண்றது தெரியுமா, பக்கத்துல இருக்கிறவங்க தானத்தை கொடுத்துட்டு அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணிக்க, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ற, எல்லாம் தப்பு, விவகாரம் முழுக்க நடக்காது. என்ன சொல்றது, நடந்து சொன்ன இந்த கோத்திரத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் கௌரி பூஜைக்கு பின்னால அது பண்ணுவா. அதுக்கப்புறம் கூடையில வச்சுட்டு பொண்ணா கொண்டு வருவா. அந்த காலத்துல 7-8 வயசுல இருக்கும் கல்யாணம், 8 வயசுல அஷ்டவருஷம் அப்படின்னு. அப்ப கூடையில கொண்டு வந்து பெண்ணை கொண்டு வந்து வசதியா இருக்கும். இப்ப என்ன பண்றது, இப்ப இருக்கிறவளே எப்பவும் கன்னியாதானம் தான். கல்யாணத்துல கல்யாண பத்திரிகையில ஸ்திரீதானம்னு போடுறீங்களா? நடுவுல கன்னியாதானம் தான் பார்த்திருக்கேன், நான் இன்னைக்கும் பார்த்திருக்கேன், பாட்டிதானம்னு பாக்கல. விவகாரம் என்ன ஆயிடுது, இப்படி இந்த பொண்ணை வச்சுட்டு நாலு பேர் தூக்கிட்டு வர விவகாரம் முழுக்க அப்படி அபரமா போச்சு. ஆனால் விவகாரம் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படி அந்த இடத்துல சொல்ற ஸ்லோகம் இது, துர்பகா யாகிமே தாதா நானுகூலோ மகேஸ்வர தேவி ச விமுகா ரவுத் கௌரி ருத்ராணே கிரிஜா சதி. அம்மா அம்பாள பிரார்த்தனை பண்றா, துர்பகா தீபே தாத்தா பிரம்மதேவர் என் மேல கோவிச்சுட்டு இருக்காருமா. யார்கிட்ட? அம்பாள்கிட்ட போய் விஷயம். கௌரி பூஜைக்காக கௌரி கிட்ட போயிருக்கா கோவில்ல. அப்பா சொன்ன பேச்சு கேட்கல, சிசுபாலனுக்கு கொடுக்கறேன்னு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க, தீர்மானம் பண்ணி விட்டார். எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் சிசுபாலனுக்கு எல்லாம் மாப்பிள்ள அழைப்போட வச்சு இந்த ஆயிடுத்தங்க விவகாரம் முழுக்க. எனக்கும் எனக்கு இஷ்டம் இல்ல, பிரம்மதேவர் என்னிடத்துல இஷ்டம் இல்லை. இந்த துர்பகாகிவே மாதா, உலகத்துல இருக்கிற எல்லோரும் எந்த மகாலட்சுமி தாயாருக்கு நமஸ்காரம் பண்ணுவாளோ அந்த மகாலட்சுமி தாயார் தன் கல்யாணத்துல என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா பாருங்க. துர்பகாகிமே தாதா நானுகூலோ மகேஸ்வர, ராத்திரியெல்லாம் சிவாராதனம் பண்ணினேனே அந்த பரமேஸ்வரன் அவருக்கு ஆசுதோஷின்னு பேராச்சு. என்னிடத்துல கருணை இடையிலேயே கிருஷ்ணனை கொடுக்கலையே இன்னைக்கு. நானுகூலோ மகேஸ்வர தேவி விமுகா கௌரி, அம்மா நீங்களும் விமுகா இருந்தா எப்படி? ருத்ராணி கிரிஜா சதி, ருத்ரனை தபஸ் பண்ணி அடைஞ்சவள் ருத்ராணி. அதோட மட்டும் இல்ல, கிரிஜா சதி அப்படிப்பட்ட சதி தேவியா இருக்கக்கூடியதான், நீங்கள் தான் என்ன காப்பாத்தணும், எல்லோரும் என்ன கைய விட்டுற போறீளா அப்படின்னு. அந்த சந்தர்ப்பத்துல இவர் வர்றார், அங்கிருந்து ஓடி வர்றார் அந்த பிராமணன். வந்ததுமே என்ன ஆச்சுனர், நான் வரேன்னு சொன்னார், வந்துட்டான்னு வந்துட்டார் கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார். வந்து அவர் வேற சொல்லி வச்சிருக்கார் என்ன தெரியுமா, நான் வந்து அந்த கோவிலுக்குள்ள நீங்க போறப்ப வரமாட்டேன், கோவிலுக்குள்ள போயிட்டு திரும்பி வர்ற காலத்துல அங்க இருப்பேன். ஆனா அது எந்த தேருன்னு எப்படி அடையாளம், அன்னைக்கே இந்த லவர்ஸ் எல்லாம் எப்படி மீட் பண்ணி பாங்கறது சொல்லிருக்கு பாருங்க. நான் என்ன பண்றேன், என்னுடைய தேர் இருக்க அந்த தேருக்கு முன்னால கருடன் இருப்பான், இதை வச்சு இந்த கண்டுபிடி அந்த கரெக்டா அங்க வந்துரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே அந்த சந்தர்ப்பத்துல வந்ததுமே கருடனை பார்த்தா உள்ள இருக்க வந்த தேர்ல ஏறினா, அவ்வளவுதான். கோவில் இருந்து கோவில் நடந்த என்ன தேர்ல ஏறினா, அடுத்த கஷணம் அந்த இடத்துல இல்ல, கல்வி வேகமா போயிட்டா. இப்படி ஸ்ரீமத் பாகவதம் அது அப்படி இருக்கட்டும். கன்யா அந்த புராத்து பிராக்கு பட்டை குப்தாம்பி காலயாம பத்யாம்பி நிறையோ திரட்டும் பவானி பத பல்லவம் கன்யாச்ச அந்த புறாது. அந்த ருக்மிணி மாதா அந்த புறத்திலிருந்து வெளியில வர, பட்டைஹி குப்தா அம்பிகா அலயம், பட்டால்னால ரகசியமாக காப்பாற்றப்பட்டவள் அம்பிகா அலயம் கௌரி பூஜைக்கு. பத்யாம் எனையோ பாதங்கள்னால் நடந்து வந்திருக்காளாம். திரட்டும் பவானி பாத பல்லவம், பவானி பாத பல்லவம் அந்த பரமேஸ்வரன் கௌரி மாதாவை பூஜை பண்ணு வந்திருக்கா அப்படிங்கிற இடத்துல. இப்பவும் இந்த இடத்துலயும் அம்பாளை பூஜை பண்ணினதாக இது இருக்கோ, அதான் சிந்தூரத்தில கஞ்சிதா இத்தியாதினா தது அர்ச்சன மனோரத சித்தியாதிக்கம் வர்ணிதம். அம்பாளை பூஜை பண்ணினா நீங்க நடக்கக்கூடியதான நினைக்கக்கூடியதான எல்லா விதமான கல்யாணங்களும் நடக்கும் எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை சொன்ன. இப்படி ரெண்டு நாம, ரெண்டும் மந்திரபூரித்தமான நாம, ஒன்னு ஐஸ்வர்யப்பிரதமாக இருக்கக்கூடியதான நாம, மங்களப்பிரதமான நாம, ரெண்டாவது நினைத்ததான எல்லா காரியங்களும் சமிருத்தியை கொடுக்கக்கூடிய நாம ரெண்டு பார்த்தோம். பெண்களுக்கு விவாகத்துக்காக ஏற்படக்கூடியதான நாமாவும் பார்த்தோம். அடுத்தது உமா ஜெயிலேந்திர தனையா கௌரி கந்தர்வ சேவிதா. அடுத்தது கிரகஸ்தாளுக்கு சொன்னேள், சன்னியாசிகளுக்கு வேண்டாமா அவளுக்கு உமா? இல்லையே சன்னியாசிகள்னு இல்ல, கிரகஸ்தாளுக்கும் உண்டு சன்னியாசிகளும். ஓங்காரமானது பிரணவோ தனுஷரோ ஹியாத்மா பிரம்மதல் லட்சம் உச்சதே அப்ரமத்தேன வேத்தவ்யம் சரவத்தன்மயோ பவேத் அப்படின்னு முண்டக்கோபனிஷத்துல பிரணவம்ங்கிறது வில்லா, அந்த வில்லுல மனசு எனக்கூடியதான அம்ப செலுத்தணும். பிரணவோ தருகு சரோகி ஆத்மா, அப்ப அந்த டார்கெட் என்ன, அது எங்க போய் எதை குறியிட்டு போட போறேன், பிரம்மத்தை பார்த்து. ஓம்காரம் எனக்குடையதான வில்லுல உங்க மனசு எனக்குடையதான அம்ப ஏத்தி வச்சு பிரம்மம் எனக்குடையதான டார்கெட்டை நோக்கி இந்த மனசை விடணும். விட்டா என்ன ஆகும்னா பிரம்மத்தோட ஒன்னா போயிடுமா. அந்த ஒன்னா போகணுங்கிறதுனா எதிகளுக்கு சர்வதா சர்வகாலமும் ஓம்கார உபாசனம். அவ வேற மந்திரம் சொல்லப்படாது, ஓம்காரத்தை தான் சொல்லணும் சர்வதா சர்வகாலமும். அதே மாதிரி கிரகஸ்தனா இருக்கிறவாளுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டாலே அவ ஓம்காரம் சொல்லப்படாது. கிரகஸ்தாளுக்கு ஓம்காரத்துல அதிகாரம் இல்லை. வெறும் ஓம தியானம் பண்ணினேலையானால் கேட்ட நமக்கு சும்மா இருக்காது இல்லையா. எங்க சாஸ்திரங்களை கேட்டேன், வேண்டாம் சொல்லு, வேதம் அவ்வளவுதான் சொல்லிருக்க, அவட்ட அவ்வளவு சத்தமா இல்ல. ஆச்சாரியங்களை போய் கேட்டேன், சும்மா இருக்க கூட்டாது ஒண்ணும் இல்ல, நீங்க பண்ணினீங்கன்னா எங்க மாதிரி ஆயிடுவேன். ஓம்காரத்தை கிரகஸ்தன் பண்ணினானேயானால் யதீஸ்வரன் மாதிரி இவாள் ஆயிடுவாளாம் அப்படின்னு என்ன, பணத்தையும் தங்கத்தையும் தொட முடியாத நிலவுக்கு வந்துடும். அதனால ஓம்காரம் பண்ணப்படாது அவ்வளவு. இது ஏன் சும்மா இருக்கூடாது, இந்த புத்தி சும்மா இருக்காதுன்னு வயசு ஆகிறதுக்கு முன்னால கேள்வி கேட்க தோணும். இப்பதான் நம்ம பண்ணியதெல்லாம் தப்புன்னு இப்ப தெரியுது. அப்ப தெரிஞ்சுக்கணும்ங்கிற ஒரு ஆசை தவிர அவர் ஒண்ணுமே கிடையாது. எங்க இருக்கு இது, ஏன் இப்படி இருக்கு இப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் அவர் பிரமாணத்தையும் சொன்னான்னு வச்சுங்களேன், அது இருக்கட்டும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த ஓங்காரமானது நமக்கு எப்படி கிரகஸ்தாளா இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் சொல்றது ஓங்காரத்தை பிரிங்கோனர் மாண்டூக்கிய உபநிடத்துல எப்படி சொல்லிருக்க, ஆ உ ம அப்படி தானே சொல்லிருக்க. ஊல இருந்து ஆரம்பிக்க உ ம அ உமா விவகாரம் இதுதான் பிரிக்கிறது. ஊல இருந்து ஆரம்பிச்சு உ ம அ அப்படின்னு சொன்னால உமா, இந்த உமாங்கிற பேரே ஓங்காரம். சோ ஓங்காரத்தை சொன்னா எப்படி சகல பாபங்களும் போறதோ ஆத்ம ஞானத்தை வருதோ அத உமாங்கிற பேர்லாவையும் வருது. இப்ப பாருங்க, உகாரா சிவ வாசகா தஸ்யமா லட்சுமி ஊர்னு சொன்னாலே சிவன், அந்த சிவனுடைய ஐஸ்வர்ய பிரத, சிவனுக்கு ஐஸ்வர்யம் சிவனுடைய சக்தி என்ன, ஞான பிரதாத்ருத்வ சக்தி, பரமேஸ்வருடைய சக்தி ஞானம், ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் அப்படின்னு சகல ஞானத்தையும் கொடுக்கிறவள் அம்பாளும் என்ன கொடுக்க, சிவ ஞான பிரதாயினே. அந்த சிவ ஞானம் மங்களமான ஞானம் மோட்ச சாதனீபூதமான வேதாந்த வாக்கிய ஞானத்தை கொடுப்பாளாம். அதனால அம்பாளுக்கு என்ன பேரு, உமான்னு பேர். உம் பரசிவம் மாதி பரிச்சினத்தி இதுவா, அந்த பரமேஸ்வரனை இப்படி இருக்கு இவனுக்கு இதை கொடு இதை கொடு அப்படின்னு பிரிச்சு, பிரம்மச்சாரியா இருந்தா இப்படி கொடுங்க, அந்த பரமேஸ்வர அனுகிரகத்தினால அஷ்டவிதம் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வரும். அதனால அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கு வரத்துக்காக நீங்க சொல்ல வேண்டியதான பேரு உமா அப்படிங்கிறது. அது மாதி பரிச்சினத்தீதிவா அததி குசும சங்காசத்வாத் அதே அபேதோபசாரத்வாத்வா உமா. அததி குசும சங்காசத், அததி குசுமம்னு ஒரு புஷ்பம், அந்த புஷ்பம் இருக்க அது எந்த வழியாக இருக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி, எப்படி சிறீஷ புஷ்பம்னு சொன்னா அது எப்படின்னா மிருதுவா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கு, அது மாதிரி இருக்கிறதுனால உபசாரா உமாவா இல்ல ஹரித்ராவர்ண வஸ்வா துவா, மஞ்சள் கலர்ல இருக்கலாம். அதனால இந்த மஞ்சள்ங்கிறதுக்கு ரொம்ப விசேஷம் இருக்க, சாதாரணமா பிள்ளையார பிடிக்கிறதுல இருந்து மஞ்சளா உபயோகப்படுத்துறாள். நம்ம சம்பிரதாயத்தில் எப்படி பிள்ளையார் பிடிக்கணும், முதல்ல மஞ்சள் மஞ்சள் பிடிதான், ஏன் சார் சிவப்பு பிடிக்க முடியாது பண்ண விடாது, மஞ்சள் பிடியில் தான் பண்ணணும்னு வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, ஏன்னா ஐஸ்வர்ய பிரதம் பாப விநாசகம், பாபம் மட்டுமல்ல ரோக விநாசகம், உடம்புல மஞ்சள தொட்டா ரோகம் போகுமா சொல்லி இருக்கா. இப்ப இந்த மஞ்சள் பூசிக்கிறது இல்லையே மாடர்ன் டேஸ்ல, அதுக்கு பதில ரீகோ டர்மரிக்கிறோம் அதை பூசிக்கிறான், அதே தான் பண்றான். ஆனா விவகாரம் மஞ்சளை தொடப்படாது, என்னுடைய கௌரவத்துக்கு குறைச்சல் அப்படின்னு நினைக்கிற ஸ்திரீகள் இருக்கட்டும். அப்படி ஹரித்ராவர்ணவத்வாதப்யேவம் கீர்த்தி காந்தி ஸ்வரூபத்வாத்வா உமாங்கிற பதத்துக்கு எத்தனை அர்த்தம் பாருங்க, கீர்த்தி காந்தி, கீர்த்தி ஸ்வரூபமா இருக்க, ஸ்வப்பிரகாசமான ஆத்ம சைத்தன்யமா இருக்க. உமான்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வப்பிரகாசமாக எப்பொழுதும் ஒளித்துக் கொண்டிருக்கக்கூடியதான சந்தேகமற்றதான ஒரு சைத்தன்யம். ஒளியினா கண்ண முடினா இருட்டுன்னு தெரியுது அப்படிங்கப்படாது. இங்க ஸ்வப்பிரகாசம்னா என்ன அர்த்தம், கண்ணுக்கு பாக்குற திறமையும் காதுக்கு கேட்கிற திறமையும் கைக்கு பிடிக்கிற திறமையும் காலுக்கு நடக்கிற திறமையும் அத்தனையும் கொடுக்கக்கூடியதான வியவகார உபயோகி சைத்தன்யம் அதுதான் அர்த்தம். பிரதாரணிக்க பாஷ்யத்துல பார்த்தா தெரியும் இதுல ஏதோ ஸ்வப்பிரகாசம் ஒளி இருக்கு, ஒளின்னு அர்த்தம் இல்ல. நீங்க செய்யக்கூடியதான செயலுக்கு உபயோகப்படக்கூடியதான திறமை சக்தின்னு பேர், அதுதான் ஸ்வப்பிரகாசம். அத்ராய ஸ்வயஞ்சோதி பவதி அப்படின்னு ஸ்வயஞ்சோதி பிராமணத்துல இது விசேஷமா சொல்லியிருக்க. அத இங்க அம்பாளுக்கு உமான்னு பேர் அத சொல்றது. கீர்த்தி காந்தி ஸ்வரூபத்வாத்வா யாதேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ அப்படின்னு சொல்றது. உமா அதசி ஹைமவதி ஹரித்ரா கீர்த்தி காந்திஷு இதெல்லாம் இத்தனை அர்த்தம் சொல்லியிருக்க, அத்தனை அர்த்தையும் கொடுக்கக்கூடியது அம்பாள். இதே இது விஸ்வா உயிதி ஆமந்திரனே அடுத்த இன்னொரு அர்த்தம். இப்ப நாலு அர்த்தம் சொல்லிவிட்டேன், அஞ்சு அர்த்தம் சொல்லிவிட்டேன், ஆறாவது இத எப்பொழுதும் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக அந்த அம்பாளை கூப்பிட்டதான விவகாரம் இதோட கூட்பாடு. ஊ அப்படின்னு கூப்பிட்டாளாம், பண்ணாதே நாளாம் மாளாம், அதனால ஊ மா, அதனால உமானுமே. அஞ்சு வயசுல பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணணும் அடையணும்னு தபஸ் பண்றதுக்காக தொடங்கிட மேனான்னு பேர் அந்த அம்மாக்கு. ஹிமாவானுடைய ஆத்தக்காரிக்கு பேரு மேனா, மேனகா இல்ல மேனாதான். அந்த மேனாங்கிற அந்த அம்மா பொண்ணு தபஸ் பண்றதுன்னு உட்கார்ந்தா வேண்டாமா உனக்கு முடியாது, சிரீஷ புஷ்ப குசுமாபி சோபனம், உன்னுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு, அந்த சிரீஷ புஷ்பம் இருக்கே அது எப்படி மிருதுவா இருக்கோ அது மாதிரி இருக்கு, உனக்கு தபஸ் தகாது, நீ வேண்டாம் வேண்டாம் பூஜை பண்ணிக்கோ, உனக்கு பதிலாக நாலு பேரை பூஜை பண்ண சொல்றேன் தபஸுக்கு போகாதேன்னு சொன்னாலாம். எங்க சிவனை அடையறதுக்கு தபஸ் சொன்னதான் சாதனம், எல்லாத்தோட வசத்தியான சாதனம் தபஸ் ஆகியால் தபஸ் தான் பண்ணுவேன்னு உட்கார்ந்து நாலு பக்கத்தில் நெருப்பை வச்சுட்டு நடுவுல வெயில உட்கார்ந்து தபஸ் பண்ணிடலாம். ஏண்டா பரஸ்பர தபஸ் சம்பத் பல ஐத பரஸ்பரம் பிரபஞ்ச மாதா பிதரோ பிராட்சோ ஜாயாபதி நுமஹ. சிவனும் அம்பாள் அடையறதுக்கு தபஸ் பண்ணின, அம்பாளும் சிவன் அடையறதுக்கு தபஸ் பண்ணின அப்படின்னு இருக்கணும் தாம்பத்தியம். நான் வசத்தியா நீங்க வசத்தியா, நான் சொன்னபடி இந்த வீட்டில் நடக்கணுமா நீங்க சொன்னபடி நடக்கணுமா, இது சண்டை போட்டா வீடு ரெண்டா பிரியும். தம்பதிகள்லாம் அப்படி விட்டு கொடுக்க பழகணும், அது ரெண்டு பேர் இடத்துல இருக்கணும், ஒருத்தர் தான் மட்டும் இல்ல. நான் வசதி, நான் ஆனா பிறந்தேன் வசதி, நீர் என்ன வசதி, நான் இல்லாம நீர் இருக்கிறதா நான் தான் வசதின்னு சண்டை சண்டை தான் நடக்கும் விவகாரம் முழுக்க. அப்படி இல்ல, இப்படி பரஸ்பர தபஸ் சம்பத் தபஸ் பண்ணி அவ அடைஞ்சாளா, அந்த தபஸ் பண்ணும்பொழுது மேனா வேண்டாமான்னு ஊ அப்படின்னு கூப்பிட்டு மா அப்படின்னு அளம், அதனால ஊமா எதோ நிலத்தா தபசே வனம் கந்தம் சமேனைய உமேத்தி தேன சோமேதி உமேத்தி தேனா, அதனால சோமேதின்னு இல்ல சா உமேதி அவளுக்கு உமா என்று நாம பிராபததா சதி. அதுக்கு முன்னால சதின்னு இருந்தாமா இன்னைக்கு எப்படி உமான்னு ஆனாளா. கேனோ பண்ணிட்டு உமாம் ஹைமவதேம் அப்படின்னு ஆரம்பிச்சு அம்பாளை பத்தி முதல் முதல்ல இந்திரனுக்கும் அக்னிக்கும் வாயுக்கும் பிரம்ம தத்துவத்தை சொல்லி கொடுத்ததான உத்தமமான ஒரு தெய்வமாக உமான்னு பேரோட சொல்லியிருக்க. மனுஷனை தடுத்து அவன் வேற எங்கேயும் போனாலும் போகாம இதுதான் நல்ல வழின்னு தடுத்து ஆட்கொள்ளக்கூடியதான ஒரு தெய்வம் உமா. அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், கொண்டது அல்ல எனக்கு என் அன்றே உனக்கு, இனி நான் என் செய்யணும் என்னமா பண்ண போற, நடுக்கடல் சென்றே விழினும் சமுத்திரத்துல போய் விழுந்தாலும் கரை ஏற்றுகை நின் திரு உளமே ஒன்றே ஏகாக்கியே அத்வைத்தியே பல உருவே ஒரு உருவமா ஒரே சுரூபம் ஏகமேவ அத்வைதீயம் பிரம்மஸ்வரூபம் சொன்னாலும் பல உருவங்கள் காத்யாயனி ராஜசியாமலா மாதங்கி எத்தனை பேரோட வாராகி இத்தனை பேரோட எத்தனை உருவம் பல உருவே அருவே நிஜமான சொல்றோம், உனக்கு ஒரு உருவம் கிடையாது, பல உருவே அருவேங்கிற உருவங்கள் இத்தனை இருக்கு நிஜமா ஒரு உருவம் இல்லை, அதனாலதான் பல உருவம் எடுத்துப்பேன். மகாலட்சுமி தாயாரும் மகாலட்சுமி மகாமாதா காளி இப்படின்னு இத்தனை காளி லட்சுமி சரஸ்வதி இருக்கிறது ஒரே ஸ்வரூபம், அதனாலதான் அருவே என் உமை எவளே அப்படின்னு உமைங்கிற ஸ்வரூபத்துக்கு இப்படி விசேஷம் அங்க இருக்குன்னு சொல்லியிருக்க. பிரம்ம புராணே தோ அபர்ணா துனிராஹாரா தம்மாதா பிரத்யபாஷதா. அந்த அபர்ணாங்கிறவள், அவளுக்கு பேரு முன்னால அபர்ணான்னு, இது என்னன்னா இலைய சாப்பிட்டு கூட தபஸ் பண்ணிட்டு தான் கொஞ்ச நாள் இந்த பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகல. ஊர்ல இருக்கிறவளுக்கெல்லாம் ஆசுதோஷின்னு பேரு, எங்க அம்மா பிரத்ய தபஸ் பண்ணினா பிரத்யட்சமாகல. அடுத்தது என்ன, இலையும் சாப்பிடறது நிறுத்திவிட்டாள், அதனாலதான் அபர்ணான்னு பேர். அம்பாளுக்கு உமாக்கு ஏன் அபர்ணான்னு பேர் வந்தது? பர்ணம்னா இலை, இலை சாப்பிடாமலேயே தபஸ் பண்ணால் அபர்ணா. அந்த அம்மாவை நீங்க தியானம் பண்ணினா உங்களுக்கு இருக்கிற கடன் போயிடும். அபகதா ருணா அபர்ணா, இது விவகாரம். இது சம்ஸ்கிருதம் என்ன எப்படி என்ன அர்த்தம் சொல்வோம் மேல. அபர்ணா உமா காத்தியாயினே கௌரி கௌலி அப்படின்னு விசேஷமாக இந்த அபர்ணாங்கிற நாம வரும்பொழுது அதை பார்ப்போம். அபகதா ருணா, மனுஷன் பிறக்கிறப்பவே மூணு கடனோட பிறந்திருக்கா. ரிஷிகள் இருந்த கடன் வாங்கினா, பிது தேவத்தை இருந்த கடன் வாங்கினா, தேவத்தை இருந்த கடன் வாங்கினா, அதனால மனிதனா பிறந்தான். மூணு கடன் அது. உபநயனமாய் வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷிகளுக்கு பண்ணக்கூடியதான கடன் தீர்த்து விட்டான். தகுந்ததான ஆத்துக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு தர்மமாக பண்ண பையனை பெத்துண்டானே ஆனால் அப்பொழுது அவனுக்கு பிதிருடம் போச்சு. அதுக்கப்புறம் வேதோக்தமான கர்மாக்களை பண்ணினானேயானால் தேவரிடம் போச்சு. இன்னைக்கு நம்ம எதை சொல்றது, ஏன்னா உபநயனம் பண்ணிட்டு வேதாத்தியனம் பண்ணல, ருஷிரணம் அப்படியே இருக்கு. தர்ம பிரஜாபிரத்தியர்த்தம்னு தகுந்ததான தனக்கு சேர்ந்ததான குலத்தில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல. தர்மமும் இல்ல, பிரஜையும் இல்ல, அது ஏதோ ஏதோ ஒரு பிரஜை விடுங்க. அதனால விவகாரம்னா ருஷிரணமும் பித்திரணமும் அப்படியே இருக்க. இன்னும் தெய்வரணம் சந்தியாவந்தனம் பண்ணினா தானே போகும், ஒன்னும் கிடையாது விவகாரம் ஒழுங்கல. சந்தியில இவன் வந்தனம் பண்ணல, சந்தியனால வேற எங்க பீச்சுக்கு போயிட்டு இருக்கான். எப்படி இருக்கும், மறுபடியும் மனுஷனா பிறக்காம மாடா பிறக்க போறான். விடு, என்ன அபர்ணாங்கிறதுக்கு உமாங்கிற பேருக்கு அபர்ணா துணிதாஹாரா தம்மாதா பிரத்யபாஷதா உமா இது நிஷேதந்தே உமேத்தியே வததா பவது. உமான்னு சொன்னதுனால அது பேர் வந்தது. சாததோக்தா தயா மாத்ரா தேவி துஷ்சரணி தேனைவனாம் நா லோகேஷோ விக்யாதா சுரபூஜிதா அப்படின்னு பிரம்ம புராணத்துல இது இருக்கு. அதே மாதிரி பத்ம புராணத்துல புஷ்கர கண்டத்துல புஷ்கரங்கள்னு இப்ப சொல்ற பத்தில கோதாவரி நதிக்கு ஜூன் 14 புஷ்கரம் வருது. நதிகளுடைய பிரவாகம், அந்த நதிகளுக்கு அமிதமான சகல தேவதைகளும் அந்த இடத்துல வந்து சேர்றா அன்னைக்கு. அதேபோல காவேரி புஷ்பகரம் உண்டு. ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த குருவானவர் எந்த இடத்துல சிம்ம ராசியில வந்தா கோதாவரிக்கு புஷ்கரம். அதே போல ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்லிட்டு இருக்கா. அது புஷ்கல சப்தம், அது புஷ்கலமான புண்ணியத்தை கொடுக்கறதுனால புஷ்கலம். ரலையோர் அபேதா சம்ஸ்கிருதத்துல ராவும் லாவையும் மாத்திக்கலாம், அதனால ரலையோர பேதான புஷ்கரா அப்படின்னு ஆச்சு. அங்க ஸ்நானம் பண்ணல, அந்த 10 நாள்ல விசேஷமாக அந்த தினத்துல அமிதமான புண்ணியம். சகல கஷேத்திரத்திலையும் எல்லா நதிகள்லயும் ஸ்நானம் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ அது, அதை சொல்லக்கூடியதான கண்டம். அதுக்காக பத்ம புராணே புஷ்கர கண்டே தத்தோந்தரிஷா திவ்யாவாக் அப்ரவீத் புவனத்ரியே. திவ்யாவாக் தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான சத்தம் சொல்லிட்டு உமேதுத்வயா மேனே எதுக்தம் தனயம் பிரதி ஹே மேனே, மேனான அம்மாவ உமேதித்வயா மேனே, அம்மா நீ உமான்னு சொன்னியே, எதுக்தம் தனயம் பிரதி பெண்ண பார்த்து உமேதினாமதேன அத்யா புவனேஷு பவிஷ்யதி. இன்னிலிருந்து இந்த அம்மாவுக்கு உமான்னு பேரா. அடுத்தது ஊ இது நம்ம மனசுல இருக்கக்கூடியதான உத்தமமான எண்ணம் இருக்க, அந்த எண்ணத்துக்கு உமான்னு பேர். ஊ இது உத்தமாச்சா சித்தவருத்தி, உத்தமமான சித்தவருத்தி மனசுல இருக்கக்கூடிய எண்ணம், உயர்ந்ததான ஒரு எண்ணம். ததுத்தம் சூத சம்ஹிதாயாம் வேதாந்தங்கள்ல குருமுகமாக கேட்டு எத்தனையோ ஜென்மாவில் பண்ணியிருந்தாங்க. புண்ணிய புஞ்ச வசமாகத்தான் ஒரு குருவானவர் கிடப்ப, அந்த குருவானவர் வேதாந்தத்தை சொல்வார். அத சொல்றது எப்படின்னா உங்க மனசுல பூந்துண்டு அந்த மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான சம்சய பிசாசுகள்லாம் அடக்கி வச்சுட்டு அதை அனுப்பி உங்க மனசுல பதியும்படி 100 தரம் சொல்வார. அப்படி சொல்லக்கூடியதான் அந்த ஆத்ம தத்துவம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு மனசுக்கு தானா தோணும். அந்த தோணின அந்த எண்ணம் இருக்கே அதுக்கு உமானு பேர். பரானுபூதி பவ பாசனாசினி சதாசிவசியோபனட்யம் உமாபிதானம் உத்தம சித்த விரத்தி நமாமி நானாவித லோக வைபவம். பரானுபூதி, பராங்கிற தெய்வம் அம்பாள் அந்த அனுபூதியை கொடுக்கிறவள். பரானுபூதி பவ பாசனாசினியும் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான பவங்கள், சம்சாரத்துல துன்பங்கள், இந்த துன்பங்கள் எனக்கூடியதான பாசத்தை வேரோட அறுக்கிறவள். சதாசிவசியாபி அதிசோப நாட்யா, சதாசிவர் நீங்க சொல்லக்கூடியதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவன் நாலு பேர். இதுக்கு மேல அவர் படுத்திருக்கிற சதாசிவன்கிற ஒரு சுரூபம். அந்த சதாசிவருடைய மடியில அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பார்த்துருக்க பஞ்சபிரேதாசினாசீனாங்கிற கோலத்துல. இங்க சதாசிவம்னா ஓங்கார ரூபம்னு அர்த்தம். சதாசிவாத்யோபராட்யா உமாபிதாம், உமா எனக்கூடியதான பேருள்ளவள். உத்தம சித்த விருத்தி அதப்பராய் ததக்ஷரம் அதிகம்யதே யத்ததத்ரேஸ்யமக்ராக்யமகோத்ரம். அதப்பரா இதற்கு பிறகு ததக்ஷரம் அதிகம்யதே, எதனால அந்த பிரம்மஸ்வரூபத்தை அறியப்படுகிறதோ, எது எந்த எண்ணம் அகண்டாகார விருத்தி தத்துவசி வாக்கியத்தினால வந்த விருத்தி, எதனால் அத்ரேஷ்யம் அக்ராக்கியம் அகோத்திரம் அவர்ணம் அப்படிப்பட்டதான அந்த பிரம்மத்தை சொல்லக்கூடியதான விருத்தி, அந்த எண்ணத்துக்கு உமானு பேரு. நானாவித லோக வைபவாம் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இது. உங்களை இனிமேல எங்கே போனாலும் இந்த ஸ்வரூபம் விடாது. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நின்னைப்படும் என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அறுபொருளே. எழுதாமறை கர்ணாகர்ணிக்கையாக வரக்கூடியதான வேதங்கள் இருக்கே, அந்த வேதங்கள் ஒன்றும் அருபொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே. அன்னைக்கு இமாலயனுக்கு பிறந்த, இன்னைக்கு எனக்கிட்ட எனக்கு ஆத்ம தத்துவத்தை சொல்ல போகிற மொழிய முத்தி ஆனந்தமே அப்படின்னு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு உமானு பேரு. இந்த உமாங்கிற பேர்ல இன்னும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. இப்ப எட்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு, இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கு, இதை அடுத்த வாரம் பார்ப்போம்.